நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஈரான் மீதான சர்வதேசத்தின் தடைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்நாடு புதிய அத்தியாயம் ஒன்றுக்குள் பிரவேசித்திருப்பதாக வெளியாகியிருக்கின்ற கருத்துக்கள், இலங்கையில் புதிதாக வர இருக்கின்ற அரசியலமைப்பு மூலம் பௌத்த மதத்தின் பாதுகாப்புக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்று பிரதமர் அளித்திருக்கின்ற உறுதிமொழி, காணாமல் போனவர்கள் தொடர்பில் பிரதமர் ரணில் தெரிவித்திருந்த கருத்துக்கு வடக்கிலிருந்து கிளம்பியிருக்கின்ற எதிர்ப்பு,
அவர் திடமாக கூறியிருக்கின்றார் காணாமல் போனவர் இல்லை என்ற முடிவுக்கு முன்பதாக அவர் எங்களுக்கு விவரங்களை தர வேண்டும். எந்த இடத்தில் அவர்கள் காணாமல் போனார், எந்த இடத்தில் யாரால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், என்னென்ன பேருடையவர்கள்.
தமிழகத்தின் மறைந்த நாட்டுப்புற இசைக்கலைஞர் குணசேகரன் பற்றிய நினைவலைகள், ஜல்லிக்கட்டு தடை பற்றி அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு மக்களின் மனநிலை,
ஜல்லிக்கட்டு ஊரில் அவசியம், ஜல்லிக்கட்டு வேணும், அதை பார்க்கறதுக்கு விருப்பப்படுறான், ஜல்லிக்கட்டுனால கஷ்டமா இருக்கு பாலமேட்டில் அங்கே விட்டுட்டு ஆசையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜல்லிக்கட்டு அவசியம் அடுத்த வருஷம் நடக்குமா அப்படி எதிர்பார்க்குது, நடக்கணும்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் எல் ஆர் ஜெகதீசன். சிரியாவில் உள்ள டிஎல் அல்அசார் நகரின் புறநகர் பகுதியிலிருந்து இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகள் 400 அதிகமானவர்களை கடத்தியுள்ளார்கள் என சிரிய செயல்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அரச கட்டுப்பாட்டு பகுதிகள் மீது ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 130 கொல்லப்பட்டுள்ளார்கள். கொல்லப்பட்ட அல்லது கடத்தப்பட்டவர்களின் பெரும்பாலானவர்கள் அரச ஆதரவு படையினரின் உறவினர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 300 வரை படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களில் அநேகர் பெண்கள் மற்றும் சிறார்கள் என சிரியாவின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டோ அல்லது சிலுவையில் அறைந்தோ கொல்லப்பட்டுள்ளனர் என்று அரச ஊடகம் கூறுகிறது. கடத்தப்பட்டவர்கள் ரக்காவில் உள்ள ஐஎஸ் அமைப்பின் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எனும் அமைப்பு கூறுகிறது.
ஈரான் மீதான சர்வதேச தடைகள் விலக்கப்பட்ட செயலானது ஈரானிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய அவர், ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் விளைவாக ஈரான் மீதான சர்வதேச தடைகள் நீக்கப்படாது என்று கருதியவர்களின் கருத்து தவறு என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் வரைவை சமர்ப்பித்த ரவுஹானி, ஈரான் கட்டமைப்பை உருவாக்கவும் வளரவுமான நேரம் வந்திருப்பதாக கூறினார். ஈரானின் பொருளாதார வளர்ச்சிக்கு 700 வெளிநாட்டு மூலதனம் தேவைப்படுவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய எண்ணெய் விலை உயர்வால் கிடைக்கக்கூடிய வருவாய் ஆரம்பத்தில் குறைவாகவே இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானின் சமீபத்திய ஏவுகணை சோதனையில் தொடர்புடைய 11 நபர்கள் மற்றும் அமைப்புகள் அமெரிக்க வங்கி கூட்டமைப்பை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய செய்திகள் கூறுகின்றன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கைதிகளின் பரிமாற்ற நிகழ்ச்சி தற்போது துவங்கியிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு நேற்று சனிக்கிழமை செய்யப்பட்டிருந்தது. 4 ஈரானிய அமெரிக்கர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 3 மட்டுமே ஈரானை விட்டு வெளியேறும் விமானத்தில் பயணித்து வருவதாகவும் அமெரிக்கா கூறுகிறது. இதற்கு பதில் நடவடிக்கையாக ஈரான் மீதான அமெரிக்க அரசின் பொருளாதார தடைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட அல்லது சிறையில் அடைக்கப்பட்ட ஈரானிய குடியுரிமை பெற்றவர்களை அமெரிக்காவும் விடுவித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஈரானில் கைது செய்யப்பட்ட அமெரிக்கர்களில் உளவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையாளரும் ஒருவர், கைது செய்யப்பட்ட மற்றொரு அமெரிக்கரான மேத்யூ த்ரேவ்ரிக் ஏற்கனவே தனியாக விடுவிக்கப்பட்டு தெஹ்ரானை விட்டு வெளியேறிவிட்டார்.
ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்ட பிறகு சவுதி அரேபிய பங்குச் சந்தைகள் 7% அதிகமான அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. அரபு உலகின் மிகப்பெரிய பங்குச் சந்தையான சவுதி அரேபிய பங்குச் சந்தையில் இந்த வீழ்ச்சி பல நாடுகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கத்தார் மற்றும் துபாய் பங்குச் சந்தைகளிலும் வீழ்ச்சியே ஏற்பட்டன. இதனிடையே ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை 500,000 அதிகரிக்க தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெயின் விலை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
கென்ய படையினரை தாம் பிடித்து வைத்திருப்பதாக அல் ஷபாப் அறிவித்திருக்கும் சோமாலியாவில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதாக கென்யா அறிவித்திருக்கிறது. காலாட் படையோடு வான் தேடுதலும் தொடர்ந்து வருவதாகவும், பயண பணைய கைதிகளாக பிடிபட்டிருக்கும் கென்னிய படையினர் மனித கேடயங்களாக பயன்படுத்தக்கூடும் என்றும் கென்யா தெரிவித்திருக்கிறது. காயம்பட்ட படையினரில் குறைந்தது 4 பேர் வான்வழியாக தலைநகர் நைரோபிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். சோமாலியாவில் நிலை கொண்டிருக்கும் ஆப்பிரிக்க ஒன்றிய படைகளின் முகாம்கள் மீது தாங்கள் வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் 100 கென்ய படையினர் கொல்லப்பட்டதாகவும் அல்ஷபாப் தெரிவித்திருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் பன்னாட்டு குறிப்பொன்று. ஈரானின் அணுத்திட்டம் காரணமாக அந்நாட்டின் மீது மேற்குலகம் விதித்திருந்த பல தசாப்த கால பொருளாதார தடைகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஈரானுடன் எட்டப்பட்ட அணு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கையை மேற்குலக நாடுகள் பலவும் வரவேற்றிருக்கின்றன. இது பற்றிய பிபிசியின் தகவல்களுடன் பூபாலரத்னம் சீவகன்.
ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதை தடுப்பதற்கான உடன்படிக்கைக்கு அமைய அந்த நாடு செயற்பட தொடங்கிவிட்டதாக சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் அறிவித்துள்ளமை உண்மையில் ஈரானுக்கு ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அந்த நாட்டினரால் பார்க்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பை அடுத்து பேசிய ஈரானின் அதிபர் ஹசன் ரொஹானி, தமது நாட்டுக்கும் இதர உலகத்துக்கும் இடையிலான உறவில் இது ஒரு புதிய அத்தியாயம் என்று கூறியிருக்கின்றார். இந்த அணு ஒப்பந்தம் ஈரானிய வரலாற்றின் ஒரு பொற்காலம். இந்த உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகளின் பொழுது உலகின் சக்திமிக்க நாடுகளை எமது அணு உரிமை குறித்து நாம் உடன்பட செய்திருக்கின்றோம். இந்த பிராந்தியத்தின் போர் விரும்பிகள் மற்றும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சில கடும்போக்காளர்கள் தவிர ஏனைய எல்லோரும் இதனால் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என்றார் ஈரானிய அதிபர். சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனத்தின் அறிவிப்பை அடுத்து ஐநா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை ஈரான் மீது விதித்திருந்த தடைகளை நீக்குவதாக அறிவித்திருக்கின்றன. பல கோடிக்கணக்கான ஈரானிய சொத்துக்கள் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு ஒரு முக்கிய திருப்பம் என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கைக்கான தலைவி ஃபிரெட்ரிகா மெகர்னி கூறியிருக்கின்றார்.
It will make a lot of difference for sure for Iran, but also for the partners and in particular for the Europeans.
ஈரானுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் குறிப்பாக ஐரோப்பியர்களுக்கும் இது பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். தடைகளுக்கு முன்னதாக இந்த பிரச்சனைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஐரோப்பா ஈரானுடன் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகளை மிகவும் நெருக்கமாக கொண்டிருந்தது. ஐரோப்பிய வணிகர்கள் ஈரானில் முதலீடு செய்ய மீண்டும் செல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ராஜ்ய முயற்சிகள் நல்ல பலனை தரும் என்ற விஷயத்தை இது ஐரோப்பாவுக்கு மாத்திரமல்ல முழு உலகுக்கும் வலியுறுத்தியிருக்கின்றது என்றார் அவர். பெரும்பாலான மேற்கு நாடுகள் இந்த உடன்படிக்கையையும் தடை நீக்கத்தையும் வரவேற்றாலும் ஈரானின் பிராந்திய எதிரியான இஸ்ரேல் இதுகுறித்து சந்தேகமே வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் நடவடிக்கை குறித்து இஸ்ரேல் தொடர்ந்து கண்காணிக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் அவற்றை மீண்டும் மீறினால் சர்வதேச சமூகம் அவர்களுக்கு எதிராக கடுமையான தெளிவான தடைகளை விதிக்க வேண்டும். தடைகள் மற்றும் ஈரானிய அணு ஆயுத உற்பத்தியை தடுத்தல் ஆகியவை தொடர்பிலான எமது முயற்சிகள் இல்லாவிட்டால் ஈரான் இந்நேரம் அணுகுண்டே தயாரித்திருக்கும். எமது கொள்கை என்றும் மாறாது. ஈரானை அணு ஆயுதத்தை தயாரிக்க விடாமல் தடுப்பதுதான் அது என்றார் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த உடன்படிக்கைக்கு முன்னதாக சில வாரங்களுக்குள்ளாகவே அணுக்குண்டுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டும் வல்லமையை ஈரான் பெற்றிருந்தது. ஆனால் இனிமேல் அதனை செய்ய 1 வருடத்துக்கும் அதிகமான காலம் அதற்கு தேவைப்படும். அப்படியான நடவடிக்கைகளை அணு ஆற்றல் நிறுவனம் கண்காணிக்கும். இந்த தடை நீக்கத்தால் இனிமேல் ஈரான் தனது பெட்ரோலிய ஏற்றுமதியை 2 மடங்காக அதிகரிக்க முடியும். அத்தோடு 114 ஏர்பஸ் பயணிகள் விமானங்களை வாங்கவும் அது திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவையெல்லாம் அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
பூபாலரட்னம் சீவகன். அடுத்து இலங்கை குறிப்புகள். இலங்கையில் புதிதாக கொண்டுவரப்பட இருக்கின்ற அரசியலமைப்பு மூலம் பௌத்த மதத்துக்கு உள்ள சிறப்பு அந்தஸ்துக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அலரி மாளிகையிலிருந்து ஊடகங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில் அறிவித்திருக்கிறார். இது பற்றிய குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
அரசாங்கத்தினால் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் யாப்பின் மூலம் தேசிய பாதுகாப்பு மற்றும் புத்த மதத்துக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாதென்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக பல கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ஜனாதிபதி ஏகன் எக்கேக்க ஸ்தாவர எக்கேக்க பக்ஷ கத்த
புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியல் யாப்புக்கு சகல தரப்பினதும் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே. அந்த அரசியல் யாப்பில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கருத்துக்கள் மாத்திரம் உள்ளடக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். பொதுமக்களின் கருத்துக்கள் பரந்த அளவில் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது. இதன்படி பொதுமக்களுக்கு கருத்துக்களை கொழும்பு விசும்பாயவில் அமைக்கப்பட்டுள்ள விசேட குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் விக்ரமசிங்கே. உலகில் முதல் முறையாக அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கு சமூக வலைதளங்கள் ஊடாக கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, நாட்டின் சகல தரப்பினதும் கருத்துக்கள் பெற்றுக்கொண்டு புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, புதிய அரசியல் யாப்பின் மூலம் தேசிய பாதுகாப்பு உட்பட புத்த மதத்துக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்தார்.
මේකේ තුනෙන් දෙකක් අනුමත කරන්න ඕනේ. අපි මේ ගැන මුකුත් කතා කරලත් නැහැ.
புதிய அரசியல் யாப்பின் மூலம் தேசிய பாதுகாப்பு உட்பட புத்த மதத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்று சிலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த பிரதமர் விக்ரமசிங்கே, நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பது என்ற தற்போதைய அரசியல் யாப்பின் 6 திருத்தத்துக்கு அமையவே புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். 21 நூற்றாண்டில் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பு எமக்கு அவசியம் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, விசேடமாக இளைஞர் யுவதிகளின் கருத்துக்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியம் என்றும் மேலும் தெரிவித்தார்.
கே சுதீக்குமார். புதிய அரசியலமைப்பு மூலம் பௌத்த மதத்துக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறியிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அணியான பொது எதிரணியைச் சேர்ந்த விமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினர் விரைவில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாகும் என்று இன்று எச்சரித்திருக்கின்றனர். இதனிடையே அடுத்து நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலேயே போட்டியிட வேண்டும் என்று அந்த கட்சியைச் சேர்ந்த அம்பாறை மாவட்ட உறுப்பினர்கள் சிலர் இன்று கூடி முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் அடுத்த சில மாதங்களில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆதரவு நிலைப்பாட்டையே தாங்கள் பின்பற்றப் போவதாக அம்பாறை மாவட்டத்திலுள்ள சிங்கள பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர்களும் உறுப்பினர்களும் இன்று அம்பாறையில் ஒன்று கூடி அறிவித்துள்ளனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்ந்த பின்னரே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக செயல்படுவது என்ற தீர்மானத்தை தாங்கள் எடுத்ததாக கூறுகின்றார் பதியத்தலாவ பிரதேச உள்ளூராட்சி சபை முன்னாள் தலைவர் எம் எல் சுமித்
ஜனாதிபதி
மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெற வேண்டுமானால் மைத்ரிபால சிறிசேன இதற்கு விட்டு கொடுத்து வேலை செய்ய வேண்டும். இது சாத்தியப்படாத நிலை ஏற்படுமானால் தனிக்கட்சி அமைத்து போட்டியிட வேண்டுமென்று மஹிந்த ராஜபக்சவிடம் நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். எமது இன்றைய தீர்மானத்தை பொறுத்தவரை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் போட்டியிட்டால் மட்டும்தான் நாங்களும் போட்டியிட முடிவு செய்துள்ளோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதில் விட்டுக் கொடுக்காத நிலை ஏற்படுமானால் மஹிந்த ராஜபக்ச தனிக்கட்சியாக அல்லது வேறு கட்சியாக தலைமை தாங்கும் கட்சி ஒன்றின் வேட்பாளராக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிட முடிவு செய்திருக்கின்றோம் என்று பதிலளித்தார் பதியத்தலாவை பிரதேச உள்ளூராட்சி சபை முன்னாள் தலைவர் எம் எல் சுமித் சினவரத்ன.
உதயகுமார் அளித்த குறிப்பு அது. இதனிடையே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தேசிய தைப்பொங்கல் விழாவுக்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது போர்க்காலத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் வெளிப்படுத்தியிருந்த கருத்து தொடர்பில் வடக்கில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காணாமல் போனவர்களில் பலர் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதாக தெரிவித்துள்ள கருத்தை மன்னார் பிரஜைகள் குழுவினர் கண்டித்திருக்கின்றனர். அதே நேரம் அதனை எதிர்த்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த குழுவின் இணைப்பாளர் அந்தோணி சகாயம் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். பொங்கல் விழாவில் பல்வேறு விடயங்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டிருந்தார்.
ஆயுத்து தேவை வெடக்காட்டு கரகினேனோ மாம கனகாட்டு இக்கியான்னு අතුරුදහන් වෙලා ඉන්නවනම් අපේ ලයිස්තු වල රඳවාගත්ත නැත්නම් අනික් අය ගැන පියවර නැත්නම් ඒකෙන් විශාල ප්‍රමාණයක් අද ජීවතුන් අතර නැහැ. මොකද
කනෝ පිටරල් පෙට්ටිය පට්ටියල් තයාරිපදකන നടപടികள் இப்போதே எடுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய அந்த பட்டியலில் விவரம் இல்லாவிட்டால் காணாமல் போயிருப்பவர்களில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் இன்று உயிருடன் இல்லை என்பதை தெரிவிப்பதில் கவலை அடைகிறேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அத்தகைய நிலைமைக்கு இடம் இருக்கின்றது என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். பிரதமரின் இந்த கருத்து காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கும் தங்களுக்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக மன்னார் பிரிஜல் குழுவின் இணைப்பாளர் அந்தோணி சகாயம் அவர்கள் கூறுகின்றார்.
யாழ்ப்பாணம் பொங்கல் விழாவுக்கு நல்ல ஒரு விடயத்தை கூற வருகின்றார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்த பெற்றோர்களுக்கு காணாம போனவர்கள் யாருமே இல்லை என்ற ஒரு விடயத்தை கூறுகின்றார். இது வேதனையை கொடுத்திருக்கின்றது. கண்டனமாகவும் நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த ராஜபக்ச காலத்தில் நாங்கள் கொழும்பில் செய்கின்ற போராட்டங்கள்ல ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற நேரத்தில் கூட எங்களோடு கலந்து கொண்டிருந்தார். ஆகவே இது சம்பந்தமாக இவருக்கும் தெரிந்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. போராளிகளையும் மனைவிமார் அவர்களுடைய கையில ஒப்படைக்கப்பட்டு அந்த இராணுவத்தை அடையாளம் காட்டி இருக்கின்றார். அதை காணாம போனவர் ஜனாதிபதி ஆணைக்குழு கூறியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கத்தக்க இவங்கள் எந்த விசாரணை கொடுக்காமல் இலங்கையின் பிரதமர் அவர்கள் கூறுவது வேதனை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறோம்.
என்ன கேட்கறீங்க அவர்கிட்ட?
அவர் திடமாக கூறியிருக்கின்றார் காணாம போனவர் இல்லை என்று. இல்லை என்ற முடிவு சொல்வதால் அவர் எங்களுக்கு விவரங்களை தர வேண்டும். எந்த இடத்தில் அவர்கள் காணாம போனார், எந்த இடத்தில் யாரால் அவர் சொல்லப்பட்டார்கள், இதென்ன பேருடையவர்கள் இல்லை என்ற விவரத்தை அவர் முன்வைக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை முன்வைக்க வேண்டும்
என்றார் அந்தோணி சகாயம் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும். தமிழோசை நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பொன்று அடுத்து.
குட்டி தீவாம் இலங்கையின் இசை வடிவங்களும் அழகானவை, பன்முகமானவை, பலராலும் பாராட்டப்பட்டவை. அவற்றின் சிறப்பு பற்றி பேசும் ஒரு முயற்சி.
தென்னை மரத்தில் பாளைக்குள்ளே ரெண்டு தேரை இருந்து முழிக்குது பார்.
ஈழத்துப் பாடல்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிபிசி தமிழோசையில். தயாரித்து வழங்குபவர் பூபாலரத்னம் சீவகன்.
அமிர்த பரிபூரணி நளின விழிகாரணி அந்த பரிபூரணி சொன்ன மருள் பாகிரி திமித திமி திமி நடனமிடும்.
அடுத்து சில இந்திய குறிப்புகள். திரைப்பட நடிகர் சஞ்சய் தத் எந்த காரணங்களின் அடிப்படையில் யாரால் தண்டனை காலத்துக்கு முன்பாக சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்கின்ற விவரங்களை தருமாறு ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து பேரறிவாளனுக்காக வாதாடி வருகின்ற வழக்கறிஞர்களில் ஒருவரான ராஜீவ்காந்தியிடம் கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
எரவாடா சிலைக்கு ராஜீவ் கொலை கொலைக்கு கூட சண்டப்பட்டிருக்கிற பேரறிவாளன், எரவாடா சிலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நடிகர் இந்திய நடிகர் சஞ்சய் தத் எந்த பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு தண்டனை குறைப்பு செய்யப்பட்டது என்கிற கேள்வி கேட்டிருக்கிறார். காரணம், இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சிறைவாசிகள் குறித்து தண்டனை குறைப்பு குறித்து ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை இந்த ஏழு பேர் விடுதலையில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் எந்த விதிகளின் கீழ் தண்டனை குறைப்பு செய்யப்பட்டார் என்கிற கேள்வியை பேரறிவாளன் வினவியிருக்கிறது உண்மைதான்.
பேரறிவாளனுடைய கோரிக்கையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் தனக்கான பதிலை தரும்படியும் கோரியிருக்கிறாரா?
குறிப்பாக குறிப்பிட்ட காலத்துக்குள் பதில் தரும்படி நாம் அப்படி கேட்க முடியாது. ஆனால் இந்தியாவுடைய தகவல் உரிமை சட்டத்தின்படி ஒரு 30 நாட்களுக்குள் அந்த தகவலை கொடுக்க வேண்டிய கடமை அந்த அரசு நிறுவனங்களுக்கு உள்ளது. அதனால் 30 நாட்களுக்குள் அந்த தகவலை கொடுப்பார்கள் அவர்கள்.
இந்த தகவல் மூலம் பேரறிவாளன் என்ன செய்ய விரும்புகிறார் அல்லது எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார்?
குறிப்பாக இது இந்தியாவில் பல கைதிகளை பாதித்த விடயமாகவும் இந்தியாவில் இருக்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான இந்த கைதிகள் சிறைவாசிகள் நடைமுறைகளில் சில சிக்கல்களை உச்சநீதிமன்றத்திலேயே மேற்கொண்ட வழக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை என்று நம்புகிறோம். அதை பொறுத்துதான் இப்போது பேரறிவாளன் கேட்டிருக்க கேள்வி. கைது செய்யப்பட்டிருந்த சஞ்சய் தத் அவர்கள் இந்தியாவுடைய ஆயுத சட்டங்களின்படி கைது செய்யப்பட்டிருந்தார். இது அப்ராபைட் அரசு, உரிய அரசு என்று சொல்லப்படுகிற, அதாவது இந்தியாவின் குற்றவியல் நடைமுறை சட்டம் 432 பிரிவு 7A-ன்படி உரிய அரசு என்பது இந்த எந்த சட்டத்தை யார் ஏற்றுகிறார்களோ, மத்திய அரசோ மாநில அரசோ யார் ஏற்றுகிறார்களோ அந்த சட்டத்தின்படி தண்டனை வழங்கப்பட்டால் அந்த சட்டத்தின்படி தண்டனைக்கு உள்ளான கைதிகள் உரிய அரசு என்பது மத்திய அரசு மாநில அரசு என்று பொருள் கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் சஞ்சய் தத் அவர்கள் ஆயுத வழக்கில் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டு காலம் தண்டனை பெற்றிருந்தார். அப்படி என்றால் அவரை விடுதலை செய்ய வேண்டிய அல்லது தண்டனை குறைப்பு செய்ய வேண்டிய உரிய அரசு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்பது மத்திய அரசாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த விஷயங்களில் ஒரு தெளிவற்ற தன்மையாக சில பேர் 161 என்று சொல்லக்கூடிய மாநில ஆளுநருடைய இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் சரத்து 161 படி மாநில ஆளுநருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யப்பட்டிருக்கார் என்றும் சில பேர் இல்லை நன்னடத்தை விதிகளின்படி சிறை விதிகளுக்கு உட்பட்டு மாநில அரசே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சில பேர் இல்லை இது மத்திய அரசு சட்டம் என்பதால் மத்திய அரசு இந்த வேலையை செய்திருக்கிறது என்று ஊடகங்களின் வாயிலாக செய்தி வருகிறது. ஆனால் தெளிவான செய்தி இதுவரைக்கும் வராதால் பேரறிவாளன் அவர்களிடம் இந்த கேள்வி வினையிருக்கிறார். சஞ்சய் அவர்கள் எந்த பிரிவின் கீழ் உரிய அரசு என்று சொல்கிற மாநில அரசா இல்லை மாநில ஆளுநரா இல்லை மத்திய அரசு அவரை விடுதலை செய்திருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்.
வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி. நாட்டுப்புற இசை கலைஞர் கே ஏ குணசேகரன் உடல்நல குறைவால் இன்று புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவரது கலை மற்றும் சமூக பங்களிப்பு பற்றி தலித் ஆய்வாளர் டி ரவிக்குமார்.
தமிழ்நாட்டில் நாட்டுப்புற பாடல்களுக்கு நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு மதிப்பை கொண்டு வந்து சேர்த்தவர் திரு குணசேகரன் அவர்கள். அதற்கு பிறகுதான் ஃபோக்லோர் என்பது ஒரு துறையாக கல்வி புலங்களிலே உருவானது. அதற்கு பிறகு இன்றைக்கு அதற்கு ஒரு ஏற்பு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் தன்னுடைய வளமான குரலால் மட்டுமல்ல அவருடைய கடுமையான உழைப்பால் நாட்டுப்புற பாடல்களை தேடி தொகுத்து அவற்றை நூல்களாக வெளியிட்டு அதற்கு மீதான ஒரு கவனத்தை ஈர்த்து அதற்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தந்தவர் திரு குணசேகரன் அவர்கள். அந்த நாட்டுப்புற பாடல்களை சமூக பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு கருவியாக மாற்றியவர். அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி இயக்கங்களுடைய மேடைகளில அந்த மெட்டு அடிப்படையில பாடல்களை தானே இயற்றி இசையமைத்து அப்படி பாடி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதன் பின்னர் 90களின் துவக்கத்திலே தலித் இயக்கம் இங்கே உருப்பெற்ற போது அதற்கு அவர் ஒரு உந்து சக்தியாக இருந்தார் என்று சொல்வது மிகையாகாது. அவருடைய பாடல்கள், அவருடைய நாடகங்கள், அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே அந்த தலித் இயக்கங்களுக்கும் உறுதுணையாக இருந்தது. தான் ஒரு அரசு பணியில இருக்கிறோம் என்று எந்தவித எச்சரிக்கை உணர்வும் எடுத்துக்கொண்டதில்லை, அதற்காக தயக்கம் காட்டியதில்லை. தான் கொண்ட கொள்கையில மிக உறுதியாக இருந்து அதற்காக பல்வேறு அச்சுறுத்தல்களை பல்வேறு சிக்கல்களை அவர் எதிர்கொண்டார். குறிப்பாக அவர் பறை என்கிற இசை கருவியை பயன்படுத்துவதை பற்றி அன்றைக்கு இளைய பெருமாள் போன்ற தலித் தலைவர்களே அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு நோட்டீஸ் அனுப்பி அவரை நீதிமன்றத்துக்கு இழுத்தார்கள்.
டி ரவிக்குமார். நீதிமன்றம் விதித்த தடை காரணமாக இம்முறையும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. முன்னதாக மத்திய அரசு வழங்கியிருந்த அனுமதியை அடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஏற்பாடுகள் நடந்து வந்த மதுரை மாவட்டத்தின் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய பகுதிகளுக்கு நமது செய்தியாளர் முரளிதரன் சென்றிருந்தார். அவர் வழங்கும் செய்தி குறிப்பொன்று அடுத்து.
இது அலங்காநல்லூர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு பெயர் பெற்ற ஊர். அந்த ஊரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த திட்டமிட்டு ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் இன்று அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. இதனால் அந்த ஊரைச் சேர்ந்த பெண்கள் கூடியலும் சத்தம் இது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாடுகள் வெளியேறும் வாடி வாசலுக்கு முன்பாக அமர்ந்து இப்படி ஒப்பாரி வைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடக்காத காரணத்தால் அலங்காநல்லூர் முழுவதுமே களை இழந்து காணப்பட்டது. அந்த ஊர் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டிருந்தன. போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் முடிவடைந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருப்பது தங்களுக்கு பெரும் மன வருத்தத்தை அளிப்பதாக மாடு பிடிக்கும் வீரர்கள் தெரிவித்தனர்.
திருவிழா ஜல்லிக்கட்டோ ஒரு திருமண விழாவே நடந்து பாதியிலே வந்து தாலியை அடுத்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சார். இது வந்து
சமீபத்தில் 2 வருஷமா நடத்தாம இருக்குது. வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு துக்க நாள் மாதிரி இருக்கு பொங்கல். வந்து இதை வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி சரி பண்ணி எங்களுக்கு வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பெருமிஷன் கொடுக்கணும். தைப்பொங்கல் அன்னைக்கு மாடு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு ஒரு குஷி, அந்த குஷியை நம்ம சேர்ந்து அதுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவ்வளவுதான் இயற்கை எல்லாமே.
எங்களுக்கு பூராமே இந்த 2 வருடமா மாடு பிடிக்காம இருக்குது. எங்க மன வேதனை, உயிரை வந்து துச்சமா நினைச்சு நாங்க மாடு பிடிக்கிறோம். எங்க வீரத்தை மட்டுமே நாங்க வெளிப்படுத்துறோம். ஆனா இதுக்கு தடை விதிக்கிறாங்க. ரொம்ப இந்த அலங்காநல்லூர்ல தமிழ்நாட்டுல ஜல்லிட்டு ஆர்வலர் அனைவருமே ரொம்ப துக்கமா இருக்கோம். நாங்க
இப்போ வரும்போது பாருங்க, பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரிச்சு தான் மாலை கொண்டு வரான். திருப்பி கொண்டு போய் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒவ்வொரு நாள் செலவழிக்கிறது 500 வரைக்கும் தனிப்பட்ட முறையில் செலவழிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு எங்கள் உயிரை கொடுத்து தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் கொடுமைப்படுத்துன்றதை கிடையவே கிடையாது.
தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பொங்கல் திருநாளை ஒட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டின் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே பல கட்டுப்பாடுகளுடன் நடந்து வந்தது. ஆனால் விலங்குகள் நல ஆர்வலர்களின் வலியுறுத்தலின் காரணமாக மத்திய அரசு காட்சிப்படுத்தக்கூடாத மிருகங்களின் பட்டியலில் காளை மாட்டையும் சேர்த்ததை அடுத்து இந்த போட்டிகளை நடத்த இந்திய உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டது. இதனால் கடந்த ஆண்டு இந்த போட்டிகள் நடைபெறவில்லை. இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் நெருங்கிய நிலையில் போட்டிகளை நடத்த ஏதுவாக அரசாணை ஒன்றை இந்திய அரசு வெளியிட்டது. இதன் காரணமாக வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சக்குடி போன்ற ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தன. ஆனால் இந்திய அரசு வெளியிட்ட அரசாணையை எதிர்த்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியதால் போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் இந்த போட்டிகளை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பெரும் பதற்றத்தை இந்த ஊர்களில் ஏற்படுத்தியது. இதையடுத்து இந்த பகுதியில் பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. மாட்டுப்பொங்கலான நேற்று காளைகளை வெளியில் அழைத்துச் செல்லக்கூட காவல்துறையினர் அனுமதி மறுத்து கட்டுப்பாடுகளை விதித்தனர். இன்று காலை முதலே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டங்களில் பெண்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இவர்கள் பாடல்களையும் பாடினர்.
உலக புகழும் பெற்ற இடமாம்.
வாடிவாசலிலிருந்து வேகமாக ஓடிவரும் காளைகளை பிடிக்கும் இந்த போட்டி ஆண்களுக்கான போட்டியாகவே நடந்து வரும் நிலையில் பெண்களும் இதற்கு பெரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பதில் தாங்களே பெரும் பங்கு வகிப்பதாக அவர்கள் கூறினர்.
5 வருஷம் நான் மாடு வளர்க்குறோம். ஆம்பளையை வந்து மாடை வாங்கி கொடுக்கறதே பொறுமை. பெண்கள் தான் இந்த மாட்டை நாங்கள் கண்காணித்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆற்று குளங்கள் உண்டையும் மாடை நீஞ்ச விடுவோம். மண்ணில் குத்து விட்டு குத்து பழக்குவாங்க. வீட்டில் இருக்க பிள்ளையை வளர்க்குறோம்ல, அதே மாதிரி மாட்டையை நாங்கள் வளர்க்குறோம்.
எங்களுக்கு பெருமையாக இருக்குது அந்த மாடு வளர்க்கும் போது. அந்த மாடு வளர்க்கையில் அதை போய் பிடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தம்பி மாதிரி பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகும்போது பின்னாடி அது வரும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.
இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாத நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அலங்காநல்லூர் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். தங்களது வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கவிருப்பதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலையில் அலங்காநல்லூர் பகுதியில் ஊர்வலமாகச் சென்ற இந்த ஊர் மக்கள் விலங்குகள் நல அமைப்புகளுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது தொடர்பான சர்ச்சை ஒருபுறம் இருக்க, இந்த போட்டிகளில் வீரர்களும் மாடுகளும் பங்கேற்பதில் ஜாதி பாகுபாடு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தலித் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம்,
ஜல்லிக்கட்டில் சில வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டு பகுதிகள் இருக்குது, அந்த பகுதிகளில் தலித்துகள் நேரடியாக ஈடுபடுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் அப்படிங்கிற பகுதி இடங்களில் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. ஜல்லிக்கட்டு என்பது தென் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ளடங்கிய உள்ளூர்களில் கிராமங்களில் நடத்தப்படுகிறது. அது மஞ்சு விரட்டு அப்படிங்கிற பேரில் நடத்தப்படுகிறது. அந்த ஊர்கள் ஏற்கனவே வந்து கிராமம் வேறாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய குடியிருப்பு வேறாகவும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எந்த கலாச்சார நடவடிக்கைகளும் ரெண்டு மக்களும் ஒன்னா சேர்ந்து நடத்துறதா இருக்கிறது இல்லை. அதில் ஜல்லிக்கட்டு மட்டும் ஒன்னா நடத்தப்படுமா அப்படின்னா இல்லை, அதை நீங்களே புரிஞ்சுக்கலாம்
என்று தெரிவித்தார். அரசின் தலையீட்டில் போட்டிகள் நடைபெறும் அலங்காநல்லூர் போன்ற ஊர்களிலும் கூட விழா குழுவில் தலித்துகள் இடம்பெற முடியாத சூழலே இருப்பதாக கூறுகிறார் செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான முத்துகிருஷ்ணன்.
என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டினுடைய ஃபார்ம் என்பது அரசின் தலையீட்டால் ஒரு சின்ன ஜனநாயகப்படுத்தல் நடவடிக்கை அதுக்குள் நடந்திருக்கு. இப்போ அலங்காநல்லூரில் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுக்குள் இன்றைக்கி தலித்துகள் மாடு பிடிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஆனால் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய அந்த குழுவில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதற்கான ஒரு சண்டை நடந்து கொண்டே வருகிறது. இன்னும் குறிப்பாக இந்த ஓரிரு நாட்களாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்று சொல்வதெல்லாம் ஜாதிய தலைவர்களின் கையில் இருக்கக்கூடிய அல்லது ஆதிக்க சக்திகளின் கையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை அவங்க நடத்தியிருக்காங்க என்பதுதான். அப்போ இன்னைக்கு இந்த விளையாட்டும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், அதில் அனைவருக்கும் பங்கு வேண்டும்.
இந்த விளையாட்டு தற்போதும் ஆதிக்க ஜாதியினரின் பெருமிதம் தொடர்பான விளையாட்டாக இருப்பதாகவே சுட்டிக்காட்டுகிறார் முத்துகிருஷ்ணன். இந்த விளையாட்டில் இருக்கும் ஜாதி அம்சம் நீக்கப்பட்டு இந்த விளையாட்டு தொடர்ந்து நடத்தப்படலாம் என்கிறார் ஸ்டாலின் ராஜாங்கம்.
எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அதில் இருக்கிற ஜாதியம் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் களையப்பட்டு அப்படி இருக்குமானால் அது களையப்பட்டு அதை வந்து எல்லாரும் பங்கு பெறக்கூடிய ஒரு விழாவாக மாற்ற வேண்டும் என்பது தான் நம்முடைய தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டில் நாங்கள் எழுப்பி வரக்கூடிய கோரிக்கை.
சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்டினாலும் அதற்கு பிறகும் இதே ஆர்வம் கட்சிகளிடம் இருக்குமா என்ற அச்சம் இந்த ஊர் மக்களிடம் இருக்கிறது. விலங்குகள் நல ஆர்வலர்களும் இந்த விவகாரத்தை எளிதில் விடுவதாக இல்லை.
முரளிதரன் அளித்த குறிப்பது. நேர்களே, ஜல்லிக்கட்டு தடை பற்றிய உங்களின் கருத்துக்களை தமிழோசையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.